Bhagavad Gita, chapter 16, verse 22. Prabhupada makes an interesting comment here.
Because Swarasimana would ஒரு அபிப்பிராயத்தை இங்கு பிரபாகர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு
இந்த பர்பாட்
பொருளுரையில்
that if a person is purified then he can follow the rules and regulations in the Vedic literature.
ஒரு மனிதன் தூய்மைப்பட்ட நிலைக்கு வரும் பட்சத்தில் அவன் வேத சட்ட நீதிகளை கடைபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றது.
From the rest of the Prabhupada, it's clear that he's referring to the Varnashram system.
மற்ற அதற்கு பின்பகுதியில் அவர் கொடுத்துள்ள பொருளரின் விளக்கங்களை நாம் பார்க்கும் பட்சத்தில் அவர் வர்ணாசிரம முறைகளை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது.
Now, those who study Srila Prabhupada's books, they know that the Varnashram system is meant for purifying us.
சீல பிரபுபார் அவர்களின் புத்தகங்களை படித்துக் கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வர்ணாசிரம முறை என்பது அவரவர்கள் அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான முறை என்று.
In modern Hindu society, the caste system is only nowadays it's just something for making fights and marriages, that's all. Marriage is also for making fights, but independent of marriage, making fights.
இப்பொழுதுள்ள இந்த நாகரீக சமுதாயத்தில் இந்துக்கள் என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் எல்லாம் சண்டே சச்சரவுக்கு தான் உள்ளாக்குகிறது ஒருவரை, அல்லது திருமணத்திற்கு ஒருவரை அந்த இந்த ஜாதியில் இருந்த இதில் கட்டலாம்னு ஒரு சில நீதிகளை கடைபிடித்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது.
There is not much idea of what actually the caste system is meant for.
ஜாதி அடிப்படையிலான அந்த தாத்பரியம் எந்த காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதே முற்றும் இழந்த நிலையாக இன்றைய நாகரீக உலக ஜாதி அடிப்படை இருந்து கொண்டிருக்கிறது.
In modern India, the caste system, the way it's going on, is just a cause of bad feeling between people.
மனிதர்களுக்குள் ஒரு கெட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த நாகரீக உலகத்தில் உள்ள ஜாதி அடிப்படைகள் இன்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றன.
That was most extreme here in Tamil Nadu, actually, as far as I can understand.
தமிழ்நாட்டில் இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. இங்க நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தோம்.
The Brahmins here were very extreme. The Brahmins here were very extreme in their treatment of what they considered lower castes.
இப்போ பிராமணர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இங்கு நமது ஊரில் தமிழகத்தில் கொஞ்சம் கீழ் ஜாதின்னு சொன்னா ரொம்ப மோசமா அவங்களை நடத்துறதெல்லாம் கூட நாம் கண்டிருக்கிறோம்.
But now the whole thing has been turned around and now the lower castes are sitting on the heads of the Brahmins.
இப்போ அதெல்லாம் தலைகீழ மாறி வந்து கீழ் பிறப்பு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கன்னா கூட இன்னைக்கு அவங்களுக்கு பிராமணர்களுக்கு மேல போய் அவங்களே அழுத்திக் கொண்டிருக்கும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
But still in many areas of India you'll find in the village areas that the just like the Thakurs in Bihar they're controlling the lower castes. If they don't do what they want they just kill them, that's all.
மற்ற பகுதிகளில் வடநாட்டில் இந்திய நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக பீகாரில் தாக்கூர் என்ற ஜாதியினர் மற்ற கீழ் ஜாதியினர் அவர்களுக்கு அடிபணிந்து நடக்கும்படி வைத்திருக்கிறார்கள். சொன்ன பேச்ச கேட்கிறேன்னா ஆலையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க.
So this caste system seems to be a cause of a lot of problems.
இப்படியாக இந்த ஜாதி முறை என்பது பல பிரச்சனைகளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது.
But actually the original way it was set up it was meant for purification.
மூலத்தில் இது எப்படி அது தொடங்கியது இந்த நிலை என்றால் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறை இது.
The whole thing is that it was all meant for putting Krishna in the center of life.
இவை அனைத்துமே கிருஷ்ணரை நடுநாயகமாக வைத்து மனிதன் வாழ்வது எப்படி என்பதை போதனையாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருந்த முறையாக
இருந்தது. விஷ்ணு ஆராத்யதே பந்தா நான்யத் தத்தோஷ காரணம். In the Vishnu Purana it is stated that one should worship the Lord by following his different duties in Varnashram.
வர்ணாசிரமத்தில் உள்ள பல்வேறு கடமைகளை அவரவர் செய்த வண்ணம் இருந்து பகவானை வழிபட வேண்டும் என்று விஷ்ணு புராணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
And for the common man, there is no other way to approach Lord Vishnu but through the system.
பொதுஜனங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வர்ணாசிரம வழிமுறையை கடைபிடித்துதான் அவர்கள் விஷ்ணுவை நாட வேண்டியதாக இருந்தது.
So when Vishnu or Krishna is in the center, then there's nice cooperation.
விஷ்ணு கிருஷ்ணர் நடுநாயகராக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழலே ஒரு ஒத்துழைப்பை நமக்கு அனைத்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது.
Just like we see here, this little plot of earth in Ceylon is dedicated to the worship of Vishnu or Krishna.
விஷ்ணு வழிபாட்டிற்கு கிருஷ்ண வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த சிறிய இடமானது சேலம் மாநகரத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம்.
Here that is Lord Krishna as Chaitanya Mahaprabhu with Nityananda Balaram.
Chaitanya Mahaprabhu, Krishna வந்து Chaitanya Mahaprabhu ஆகவும் நித்யானந்தர் அவர்கள் பலராமராகவும் நம்மிடையே இங்கிருந்து நம்மை வச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
So we can see here that there are people from very different backgrounds.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பின்னணியிலிருந்து மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள்.
In fact, most of the devotees residing here are by bodily distinction non-Indians.
உடல் ரீதியில பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பக்தர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள்.
And usually if non-Indians come to India, they can get people to cooperate with them by giving them some money.
இந்தியர்கள் அல்லாதவர்கள் வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்திய மக்கள் நல்ல ஒத்துழைப்பு எப்ப கொடுப்பாங்கன்னா அவங்க ஏதாவது காசு பணம் கொடுக்கற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா நல்ல ஒத்துழைப்பு இந்தியர்கள் கொடுப்பது வழக்கம்.
For instance, you can get a job in a multinational company in Bangalore and you won't see your American boss very much. But anyway, you're getting money.
இப்ப அமெரிக்கன் ஒரு நடத்திட்டு இருக்கிற ஒரு கம்பெனில நமக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா
அந்த
பெங்களூர்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப அந்த அமெரிக்கனை வந்து நம்ம முதலாளியை பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனா நமக்கு காசு என்னமோ கிடைச்சிட்டு இருக்கும்.
மல்டிநேஷனல் கம்பெனிஸ் டோன்ட் கம் டு சேலம்.
மல்டிநேஷனல் அதாவது உலகாயிரமா இருக்கக்கூடிய கொண்டிருக்கும் கம்பெனிகள் சேலத்திற்கு வர்றதுங்கிறது கொஞ்சம்
ஆகிறது.
ராயல் நாட்டிலிருந்து அந்த பல நாடுகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி மூலமா நமக்கு அயல் நாட்டுக்காரங்கிட்ட இருந்து பணம் வருது இந்தியர்களுக்கு.
And another way is to become a Christian.
இன்னொரு வழி என்னன்னா கிறிஸ்துவ மதம் மாறிட்டீங்கன்னு சொன்னா கிடைக்கும் பணம்.
And get a chicken every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோழி கிடைக்கும்.
By the money sent from America.
அங்கிருந்து அமெரிக்கா இருந்து வந்துட்டு இருக்கிற பணத்தை வச்சு கிடைக்கும்.
But these foreigners have come here.
இப்ப இங்க இருக்கிற வெளிநாட்டவர்களை எடுத்துக்கொண்டால்
And they're not giving you money.
உங்களுக்கு அவங்க பணம் எதுவும் கொடுக்கறது இல்ல.
In fact, they are asking you for money.
இல்ல உண்மையை சொல்ல போனா உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க.
And apart from the foreigners, there are other non-Tamils.
வெளிநாட்டுக்காரங்களை தவிர்த்து இங்கு தமிழர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
And within our community, there are different people from different castes.
இந்த சமூகத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெவ்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக
இருக்கிறார்கள்.
எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பை அவர்களுக்குள் ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because Krishna is in the center.
இதற்கெல்லாம் காரணம் கிருஷ்ணர் நடுநாயகராக இருப்பதுதான்.
So Krishna is in the center, everything works very happily and everyone is very pure.
கிருஷ்ணர் நடுநாயகராக இருக்கும் வரை அனைத்தும் மிக சந்தோஷகரமான ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கும். மிக தூய்மையானதாகவும் இருக்கும்.
But if we forget Krishna, then everything becomes spoiled.
கிருஷ்ணரை நாம் மறந்து விட்டோம் என்றால் அனைத்துமே பாழாகி விடுகின்றது.
You can see, even if there's a very big and beautiful temple,
மிகப்பெரிய அழகான கோயிலாக கூட நாம் காணலாம்.
There are many big and beautiful temples in Tamil Nadu, especially, more than any other state in India.
மற்ற மாநிலங்களோட குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அழகான பிரம்மாண்டமான கோயில்கள் நிறைய இருக்கின்றன.
And these are all, of course, built for the glorification of God.
இந்த கோயில்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதற்கு காரணமே பகவானை ஆராதிப்பதற்காகத்தான்.
and how much devotion has gone into building and designing those temples.
எவ்வளவு பக்தி நுழைந்திருக்கிறது பாருங்கள் அந்த கோயிலை அவர்கள் உருவாக்குவதற்கு.
But we see in many temples there's also different disputes and not very nice mood naturally. Sorry to say.
கோயில்களில் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் பல சச்சரவுகள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதையும் ஒரு நல்ல ஒரு மனோநிலையில் அங்கு இருப்பவர்கள் இல்லாத நிலையும் இருப்பதையும் நாம் காண்கிறோம். இதை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும், இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறேன்.
So this shows that even if you have a very nice temple, which is specifically meant for worshipping God, that if we don't have the real mood of bhakti, then everything becomes spoiled.
பக்தி மனோபாவம் இல்லாவிடில் கோயில் கடவுளை ஆராதிப்பதற்காகவே என்று கட்டப்பட்டு இருந்தாலும் அதற்குண்டான காரண காரியம் செயல் ரீதியாக உருவாகாமல் பாலடைந்து விடுகின்றன.
So in the same way, originally the caste system was meant for cooperating in the service of Krishna.
ஆனால் இந்த ஜாதி அடிப்படைகள்லாம் மூலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பகவானுக்கு நாம் சேவை செய்யும் வகையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒத்துழைப்பாக வாழ்வதற்கு நிகழ்ச்சியாகத்தான் அமைக்கப்பட்டது.
So actually the system is not bad.
அதனால இந்த முறையானது இல்ல எந்த விதமான தப்பும் இல்லை.
In society different kinds of people are needed.
ஒரு சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்க வேண்டியதான் இருக்கிறது.
Someone should be a priest.
ஒருவர் இந்த பூஜாரிகளாக இருக்க வேண்டியிருக்கிறது.
Someone should be a road sweeper.
ஒருத்தர் வந்து செருவெல்லாம் துப்புரவு பண்ணி சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கிறது.
Someone should be a doctor.
ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டியிருக்கிறது.
So it's not that you see, it's not that everyone should be a priest.
அதாவது எல்லாருமே பூஜாரியா இருந்தா முடியாது.
If everyone's a priest, then who's going to sweep the roads?
எல்லாருமே பூஜாரி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் தெருவெல்லாம் பெருகி சுத்தம் பண்ண போறது யாரு?
It's not that everyone should be a road sweeper.
எல்லாருமே தெருவு பெருகிட்டாலும் இருந்துட முடியாது.
Then they'll only have 1 meter of road each to sweep.
எல்லாருமே தெருவு பெருக்கிற வேலை செஞ்சிட்டாங்கன்னா அப்ப 1 meter ரோடு கூட ஆளால கிடைக்காது பெருகிறதுக்கு.
So all different kinds of people are needed in society.
பலதரப்பட்ட மக்கள் இருக்க வேண்டியிருக்கிறது ஒரு சமுதாயத்தை உருவாக்க.
So there's nothing wrong with classifying different people as Brahmin, Kshatriya, Vaishya, Shudra.
ஆனால் பிராமணன், சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் என்ற பிரிவுகளை ஏற்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை.
But when we forget that it's all meant for the service of Krishna, then instead of being done with cooperation, it becomes done with envy.
இவை எல்லாமே கிருஷ்ணரை நடுநாயகமாக வைத்து அவருக்கு சேவை செய்வதற்காகத்தான் என்பதை நாம் மறந்துவிடும் நிலையில் ஒரு ஒத்துழைப்புடன் நாம் எல்லோரும் கூடி இருக்க வேண்டிய நிலை மாறி ஒரு பொறாமை குணம் அங்கு குடிகொள்கிறது ஒவ்வொருக்குள்ளும்.
So originally this caste system is meant for purification.
அதனால் மூலத்தில் இந்த ஜாதி அடிப்படையிலான நியதிகள் எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது.
As Prabhupada states here, one has to have a certain level of purity before you can even start to follow the Vedic rules.
Prabhupada inge telivupaduthirukkirathu pol oru thalathil oru siridhalavu meempatta nilaikku nammai kondu vandu andha thalathil naam irundhal dhaan veda satta neethigalai kadaipidikka koodiya soolal namakku saugiryamagirathu endru purindhukolla vendum.
Just like we, because the Vedic rules, they are to restrict us from sinful life and to introduce us more and more to pure spiritual life.
Veda satta neethigale paavagaramana vaalvilirundhu nammai vidivittu thoomaiyana andha aanmeega vaalvirkku nammai ittu seluvadharkaga yerpaduthappattadhu dhaan.
So just to give one example, meat eating.
ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் மாமிச உணவை சாப்பிடுவதை சொல்லலாம்.
So we always try to say that most people in India today and in Tamil Nadu also are meat eaters.
நாம் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், ஆனால் அதிகபட்ச மக்கள் இந்திய நாட்டிலும் சரி குறிப்பாக தமிழகத்திலும் சரி மாமிசம் உண்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
But within the Vedic system, this meat eating is not allowed except for certain people under very restricted circumstances.
ஒரு வரையறைக்குள் மிக கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்குள் உள்ள ஒரு சில பகுதியினரை தவிர்த்து வேறு எவருக்கும் மாமிச உணவு சாப்பிடக்கூடிய நிலை பரிந்துரைக்கப்படவில்லை வேதத்தில்.
Just like we meet some people, they say, oh, we're Kshatriyas by caste, so we can eat meat.
சிலரை நாம் சந்திப்பது உண்டு. நாங்கள்லாம் சத்திரியர்களுங்க, அதனால நாங்க மாமிசம் சாப்பிடலாங்க அவங்க சொல்றாங்க.
So it's true, Kshatriyas by caste can eat meat.
உண்மைதான், சத்திரியர்கள் ஜாதி அடிப்படையில் பார்த்தால் மாமிசம் உண்ணக்கூடிய நிலை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஒரு கட்டுப்பாடு அங்க இருக்கிறது.
You have to first fight all the tigers and lions in the forest.
அது என்ன ஒரு கட்டுப்பாடு நீதுன்னா, சத்திரியன் அவன் நிரூபணம் பண்ணிக்கணும்னா முதல்ல காட்டுக்குள்ள போய் புலியையும் சிங்கத்தையும் அடிச்சு கொல்லணும்.
And after clearing the forest of the excess population of wild animals who are disturbing the rishis, then you can take some animals for sacrifice.
ரிஷிகளுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த காட்டு விலங்குகளான சிங்கம் பூனை என்று அதிகமான ஜனத்தொகை பெருக்கம், இது புலி பெருக்கம், எண்ணிக்கை பெருக்கம் அங்கு அதிகப்பட்டு விடும் போது இந்த சத்திரியர்கள் உள்ளே நுழைந்து அவர்களை எல்லாம் வதம் செய்து அந்த எண்ணிக்கையை குறைத்து அதன் பின்னர் அவர்கள் வேண்டுமானால் இந்த யஜ்யமாக சில மிருகங்களை அவர்கள் உட்கொள்ளலாம்.
But even then, you see, even under that condition, it's still a contaminated propensity.
அந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் கூட அது மாசுபட்ட ஒரு எண்ண ஓட்டம் தான்.
It's not that you see, you just go to the butcher's shop and you take something, you buy something.
சும்மா ஏதோ வாங்கிட்டு சாப்பிடுறதுனா அது பைய தூக்கிட்டு கறி கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது அல்ல.
So actually, this modern life, people are not becoming purified.
இந்த நாகரிக உலகத்தில் மக்கள் எவ்வகையிலும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழல் இல்லை என்பது தெளிவு.
If we have to speak honestly, then we have to say that people are living, the average person is living a very sinful life.
ஒரு சராசரி மனிதன் இருக்கும் நிலையை சொல்ல வேண்டும் என்றால் மிக பாவகரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
Maybe you know that our ISKCON devotees, some of them are speaking on TV.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தொலைக்காட்சியில் சில நாட்களில் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
Not only in Salem,
சேலத்தில் மட்டும் அல்ல,
but on the what's that called, Star Plus, and all this Atma.
Star Plus ல ஆத்மான ஒரு புரோகிராம் வந்துட்டு இருக்கு.
So theoretically that has an audience of millions. It has a potential audience of millions.
அப்ப இந்த தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா அதை கேட்கிற நேயர்கள் வந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க.
So when that was just starting, that shooting, then after a few days the directors started complaining.
Shooting aarambichi program nadandukitte irukku aarambichirukka appo dhaan nadandukitirukku konja naal aachina and iyakunargal and tholaikaatchi iyakunargal vandu complain panna aarambichitaanga.
Why you telling all, why your Hare Krishna people, they're telling all the time, don't eat meat, don't smoke, don't drink, all these things.
Appa avanga enna complaint anna, yen eppa paathalum indha Hare Krishna kaaranga neenga vandu மாமிசம் சாப்பிடாத, தண்ணி போடாத, குடிக்காத, இது ஏன் சொல்லிக்கிட்டேன், போக பிடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க திரும்பி திரும்பி.
So they didn't like this because one thing they'll think that who's going to watch our TV program? We're not going to get the money from the advertisement.
அவங்களுக்கு என்ன பயம்னா இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த நேயர்கள், இந்த டிவியை பார்க்கிற நேயர்கள் வந்து குறைந்து அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம்.
Another thing, the directors themselves are all eating meat, smoking, drinking and everything, and they don't like to hear it even personally.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த யார் தொலைக்காட்சி இயக்குநர்களா இருக்கிறவங்களே எல்லாமே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு புகை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தனிப்பட்ட முறையில பார்த்தாலும் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல.
It's just like a few years ago, the previous president of America was found out to be having illicit sexual relationships.
தகாத பாலுறவு கொண்டிருக்கும் ஒரு நபராக முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார்.
And he lied about it and he was found out that actually he was lying.
அவர் என்னமோ பொய் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா அவர் சொல்றது பொய்யின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
And it was thought that it would be a major scandal.
இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
But actually it wasn't.
பாத்தீங்கன்னா எந்த குழப்பம் இருந்தது, ஒன்னும் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
Because everyone's doing it, if the president's doing it, what's the difference? He's just a normal person.
இது நேர் என்னென்ன எந்த அடிப்படைன்னா எல்லாரும் பண்ற வேலை தான் அவரும் செஞ்சாரு என்ன இப்ப தப்பா பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு அந்த மோசமான ஒரு சூழல்.
This is the condition of modern society.
இதுதான் இந்த நவநாகரிக உலகம் என்று நாம் சொல்லும் இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய நிலை.
What we consider a normal person in the modern age is simply a candidate for going to hell. That's all.
ஒரு சராசரி மனிதன் என்ற இந்த சமுதாயத்தில் நாம் யாரை காண்கிறோமோ அவர் தகுதி வாய்ந்த நபர் நரகத்தை சென்றடைவதற்கு. இதுதான் அவரின் நிலை.
And you may laugh, but this is exactly what Krishna is saying here in Bhagavad Gita.
நாம் சிரிக்கலாம், ஆனால் மிக தெளிவாக துல்லியமாக கிருஷ்ணர் கீதையில் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த விஷயத்தை
தான்.
எதுவும் சிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை.
That those of us who are fortunate enough to have come in contact with this Krishna consciousness, we should have given up all these ghostly sinful activities.
Viga velippadiyana paavagaramana seyalgalaga irukkakoodi indha vishayangalai ellam thavirthu vaalakoodiyavaraga irukkavendiyathu miga avasiyam. Adishtavasamaga indha Krishna unarvil arimugam yerpaduthappatta nilayil ulla namakku.
But at the same time, we shouldn't think ourselves very much superior to others.
அதே நேரத்தில் மற்றவர்களை விட நாம் மிக மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. ஒரு சில காலகட்டத்திற்கு முன்னால் கூட இதே நிலையில் தான் நீங்களும் இருந்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
And if we are born in a pure Brahmin family like Madan Gopal Prabhu,
மதன் கோபால் பிரபுவை போல் ஒரு தூய பிராமண குடும்பத்தில் பிறந்திருப்பதாக இருப்பாரானால்,
well, that's better than being born in a pure mlecha family like me.
ஒரு தூய்மையான மேலச்ச குடும்பம்.
Pure means, you know, like no mixture of anything non-mlecha. Means 100% mlecha.
100%
100% impure.
100% மேலச்சனாக என்னை போல் வாழ்ந்து பிறந்தவனை போல இது எவ்வளவோ சிறந்தது பிராமணனாக பிறந்திருப்பது
என்பது. Anyway, even if you're a pakka, pure Brahmin and your only vice is drinking coffee, which really is not really anything as bad as the kind of things that most other people do.
தூய்மையான பிராமண குடத்தில் இருந்தாலும் காபி மட்டும் தானே நான் குடிக்கிறேன், எல்லாரும் செய்யறது தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும்,
but still, if you don't have knowledge of Krishna, then your life is useless.
இவ்வளவு ஒழுக்கமான இருக்கையன் இருந்தாலும் கிருஷ்ணனை அறியாதவராக நீங்க இருக்கும் பட்சத்தில் இது எந்த விதமான பிரயோஜனம் இந்த வாழ்வினால் இல்லை.
As Srila Prabhupada used to point out that the pigeons are also vegetarian.
ரவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் புறாக்களும் சைவம் தான்.
Of course, the pigeons, they don't chant stotras in the morning. Stutis, stotras, paatha.
The புறாக்கள் இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் காலையில் பாடுவதில்லை.
But then the Brahmins don't either.
பிராமணர்களும் இப்பொழுது அதை பாடுவதில்லை.
Pigeons don't drink coffee.
புறாக்கள் காட்சி கொடுப்பது குடிப்பதில்லை.
So the point Krishna is making here is that
இங்கு கிருஷ்ணர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்
என்னவென்றால்,
ஒரு தூய்மையான வாழ்வை நாம் வாழ வேண்டியது அவசியம்.
It is very difficult to lead a pure life in the modern age.
இந்த நாகரீக உலகத்தில் ஒரு தூய்மையான வாழ்வை வாழ்வது என்பது சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது.
Because what people consider normal is a very impure way of life.
ஒரு சராசரியான வாழ்வு நிலை என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பது மிக அசுத்தமான தூய்மையற்ற ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
People don't think what they're doing.
அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று.
They go to the bazaar. They buy one chicken.
ஏதோ பஜாருக்கு போறாங்க, ஒரு கோழி வாங்கிட்டு வர்றாங்க.
They hang it on the bar of their bicycle upside down.
அதை வந்து தலைகீழ அந்த ஹேண்டில் பார்ல மாட்டி வச்சுட்டு கொண்டு வந்துடுறாங்க.
so much suffering already the chicken is having.
ஏற்கனவே அது நொந்து போய் தான் அந்த சைக்கிள்ல வந்துட்டு இருக்கு.
And they kill it and eat it.
அதுக்கப்புறம் கொண்டு வந்து அறுத்து திங்கிறாங்க.
They think it's normal.
அதெல்லாம் சராசரி வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
That chicken is also a living being.
அந்த கோழியும் ஒரு உயிர் வாழிதான் என்பதை நாம் மறக்க கூடாது.
So much suffering is undergoing so we can have some pleasure for the tongue.
எவ்வளவு துன்பத்துக்கு அது உள்ளாகிறது ஒரு சிறு சுகம் நமது நாக்கிற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக.
So that will create a simple reaction.
அது ஒரு பாவ விளைவை நமக்கு ஏற்படுத்தாதானே ஆ செய்யும்.
And all these things we are doing, it's creating sinful reaction.
நாம் இதுபோல் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எல்லாம் பாவ விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தித்தானே தீரும்.
Even smoking, drinking coffee, tea, all these things, they
are குடிப்பது, காபி டீ குடிப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம்,
they all create addictions.
இவையெல்லாம் நமக்கு அதை அடிமையாக்கி விடுகிறது அந்த பழக்கத்திற்கு.
Which they obstruct our remembrance of Krishna.
இவையெல்லாம் கிருஷ்ணர் குறித்து நமது சிந்தனைக்கு ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது.
So nowadays it's not possible to properly follow the varnashram system.
இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வர்ணாசிரம நியதிகளை கடைபிடித்து வாழ்வது என்பது மிக சிரமமான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது.
In its original pure form.
அது மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை நிலையில் அதை நாம் கடைபிடிப்பது மிகச் சிரமமான வேலையாக இருக்கிறது.
Because society is now broken down, the varnashram system is no longer properly going on, then sinful life has become normal.
வர்ணாசிரம நியதிகள் எல்லாம் சீரழிந்து விட்ட நிலையில் பாவகரமான வாழ்க்கை ஒரு சராசரியாக வாழ்க்கையாக அவர்கள் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
Therefore, in the modern age, there is no possibility of becoming purified unless one takes to the Krishna consciousness movement of Chaitanya Mahaprabhu.
சைத்தன்ய மகாபிரபு அவர்களின் கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் நாம் பங்கேற்காத நிலையில் பாவகரமான வாழ்விலிருந்து விடுபட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான நிலை நமக்கு ஏற்படுமா என்பது எவ்வகையிலும் அகப்போவதில்லை என்றே சொல்லலாம்.
It is a fact.
இது உண்மைதான்.
Just like we were saying on the TV, they didn't want us to speak the truth.
The TV தொலைக்காட்சியில் நிலையத்தில் சொன்ன மாதிரி உண்மையை பேசுறதுக்கு ஒரு தடை அங்கே.
They have whole TV channels devoted to dharma.
அவர்களுக்கென்று ஒரு தர்ம நீதியின் அடிப்படையில் இந்த தொலைக்காட்சி நிலையத்தின் சேனல்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
But no one is it's supposed to be about dharma, but no one is allowed to speak the truth. All these religious channels, no one speaks the truth.
எல்லா மத கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய தர்மத்தை பேசுவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த சேனல்கள் கூட உண்மையை யாரும் பேசுவதில்லை.
They tell some jokes, they tell some stories.
ஏதோ மக்களை கேளிக்கைப்படுத்துற வகையில ஏதோ ஜோக்ஸ் சொல்லதும் சில கதைகளை சொல்லதும் சொல்றார்கள்.
They tell some things good for health.
ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது விஷயம் இருந்தால் எடுத்துச் சொல்கிறார்கள்.
They tell some things about time management and how to control stress and all these kinds of things.
மன அழுத்தத்தை நாம் எப்படி சமாளிப்பது, நேரத்தை நாம் பிரிவு பிரித்து எப்படி வாழ கற்றுக்கொள்வது என்றெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
But nothing about Krishna.
கிருஷ்ணரை பற்றி பேசுகிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்லலாம்.
Even if rarely they tell some stories about Krishna, they never teach us to surrender to Krishna.
கிருஷ்ணர் குறித்த கதைகள் ஏதாவது அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அவர்கள் கிருஷ்ணரிடம் நாம் சரணடைவது எப்படி என்பதை பற்றி சொல்வதே இல்லை. ஹரே கிருஷ்ண ஜபத்தை செய்வதை பற்றிய நிலை பற்றி எல்லாம் அவர்கள் பேசுவதே இல்லை.
அதனால்
நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
And avoid the gates to hell which Krishna is describing here.
இவ்வகையில் வாழ்ந்து நரகத்தின் நுழைவு வாயிலுக்கு செல்லாத வகையில் நாம் தப்பி வாழ்வது மிக அவசியம். கிருஷ்ணர் இங்கு குறிப்பிட்டிருப்பது போல் இந்த பதத்தில் குறிப்பிட்டிருப்பது போல் பரமகதியை அடைவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்று நாம் ஜாக்கிரதையாக கவனித்து வாழ்ந்துவிட வேண்டும்.
It is not difficult to go to Krishna in the spiritual world.
ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணரின் வாசஸ்தலத்திற்கு செல்வதென்பது சிரமமான ஒரு வேலை அல்ல.
We simply have to lead a pure life.
தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அவ்வளவே.
And the most important thing for purity,
தூய்மைக்கு மிக அவசியமானது,
even more important than avoiding meat and all these things,
இந்த மாமிசம் சாப்பிடுறது அது இது இந்த மாதிரி சொல்ற விஷயங்களை விட முக்கியமானது,
is to chant the all purifying names of Krishna.
கிருஷ்ணரின் அனைத்து வகைகளிலும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கிருஷ்ண நாமத்தை நாம் ஜெபம் செய்வது.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. In Kali Yuga we don't have the advantage of the varnashram system to help us.
Kali Yugathil varnashram neerigal inge illai, adu nammai kaapaathuvadharku koodi nilaiyil சூழல் இல்லை.
Everything is pulling us to hell.
அனைத்துமே நம்மை நரகத்தை நோக்கி இட்டு சென்று கொண்டிருக்கிறது.
The education system,
கல்வி முறைகளை கண்டாலும் சரி,
the TV, the newspaper,
தொலைக்காட்சி பெட்டிகள் பத்திரிகைகளும் சரி,
the social system,
சமுதாய சூழலும் சரி,
even our very families,
நம் குடும்பங்களையே எடுத்துக்கொண்டாலும் சரி,
there are many cases of people who were eating meat and drinking wine, they stopped these things and then the family said, why?
நிறைய சூழல்கள் ஏற்படுது. மாமிசம் சாப்பிட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க, அது நிறுத்திட்டாங்கன்னா வீட்டிலேயே கேள்வி, ஏங்க அதெல்லாம் நிறுத்திட்டீங்க?
Sometimes you see the husband used to be getting drunk and beating the wife. And then he stopped that and chanting Hare Krishna said, why are you not getting drunk anymore?
குடிச்சிட்டு வந்து மனைவி அடித்துக் கொண்டிருப்பான் மனிதன், கொஞ்சம் கிருஷ்ண இயக்கத்துல அவன் வந்து பழக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து இந்த பழக்கத்தை எல்லாம் நிறுத்திட்டா மனைவியே கேட்கிறாள், ஏங்க குடிக்கிறது எல்லாம்
நிறுத்திட்டீங்க?
குடிச்சிட்டு வந்து என்ன உதவிங்க, அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மனைவி சொல்றது.
So we have to take up that activity, Acharatya Atmanashraya, that activity which is the best for us the soul.
எது தலை சிறந்த ஒரு விஷயமோ அதை ஏற்று நம் வாழ்க்கையில் வழிமுறைப்படுத்தி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
We should know very clearly.
மிக தெளிவாகவும் இருக்க வேண்டும் நாம் இவ்விஷயத்தில்.
That whatever anyone else may say.
வேறு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும்.
That what Krishna speaks in Bhagavad Gita is correct.
Krishna Geetayil enna solgiraro aduve seri.
And that if we follow the path given by Krishna,
Krishna namakku koduthulla andha valiyai naam kadaipidipomagil,
we will go to Krishna.
Krishna idam naam sendraivathu nichayam.
There is no higher goal than this.
இதை விட ஒரு உயர்ந்த இலக்கு இருந்துவிட முடியாது.
That is the platform of pure life.
இதுதான் ஒரு தூய வாழ்வின் தளம்.
Of eternal happiness in the spiritual world.
ஆன்மீக உலகத்தில் நிரந்தரமான ஆனந்த நிலை.
But life in this material world simply means suffering in ignorance life after life.
இந்த ஜட உலக வாழ்க்கை என்றால் அறியாமையில் ஒவ்வொரு வாழ்க்கையா வாழ்ந்து வாழ்ந்து இறந்து மறுபடியும் அதிலேயே தத்தளித்துக் கொண்டிருப்பதுதான்.
Just like I was saying, in human society, different people, they're envious of each other.
நான் முன்ன சொன்ன சொற்பொழிவுல மனித சமுதாயத்திலே எடுத்துக்கொண்டால் கூட ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் பொறாமை கொண்டவராக இருக்கிறார்கள்
என்று.
இந்த ஜட இயக்கம் முழுவதுமே இதே நிலைதான் நிலையில் தான் இருக்கிறது.
Now the last few days I've been staying up at Erkut.
சில நாட்களாக நான் இங்க ஏற்காடுல தங்கி இருக்கிறேன். மிக அமைதியான ஒரு இடம், பட்சிகள்லாம் வந்து
பாடிக்கிட்டு இருக்கு, மிக
இனிமையாக பாடிக்கொண்டிருக்கின்றன அந்த பறவைகள் அந்த மரத்தில் அமர்ந்து.
அப்படியே
பாடிட்டு இருக்கும், திடீர்னு அது பறந்து போய் அங்கிருந்து ஒரு பூச்சியை
பிடிச்சிட்டு இருக்கும்.
வெளிப்பார்வைக்கு பார்த்தால் மிக இனிமையான ஒரு சூழலில் மிக அமைதியாக பாடிக்கொண்டிருக்கின்றன அந்த பறவைகள் என்ற ஒரு நிலையை நாம் காணலாம். ஆனால் அந்த பக்கமா இன்னொரு பூச்சி பறந்து போச்சுன்னா அதை போய் பிடிக்கிறதுக்கு தான் போகுது.
All the time you see the animals, they have no consciousness of what is cruel.
எல்லா நேரத்திலும் நீங்கள் பார்க்கலாம் மிருகங்களுக்கு எது கொடூரமானது என்பதற்குண்டான ஒரு உணர்வு இல்லாத நிலையே இருந்து
கொண்டிருக்கிறது. But a human being is supposed to have intelligence to discriminate.
ஆனால் மனிதனுக்கோ அறிவார்த்தமான ஒரு நிலையில் அவன் இருக்க வேண்டியது அவசியம் பகுத்தறிந்து பார்ப்பதில்.
Intelligence doesn't just mean going to college and filling your head up with information.
சும்மா அறிவு அப்படின்னா சும்மா ஒரு கல்லூரிக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மண்டைக்குள்ள ஏற்றுகிறதா அல்ல.
There are different aspects of intelligence.
பலவிதமான அறிவு நிலைகள் இருக்கின்றன.
Simply to be able to remember many things, that is only one part of intelligence.
இருக்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகத்துல மனசுக்குள்ள வச்சிருக்கிறதுங்கிறது அறிவார்த்தத்தில் ஒரு பகுதிதான்.
But having amassed so much information, if you can analyze it, that is another aspect of intelligence.
நிறைய தகவல்களை உள்ளுக்குள்ள வச்சு அப்புறம் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விதமான அறிவு நிலை.
So we find that the people who they get paid more money, like computer engineers or doctors, is because you have to have some analytical ability to be able to do this.
நல்ல உயர்ந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டாக்டர்ஸ் என்கிறவங்களுக்கு இந்த ஆராய்ச்சி செய்யற ஒரு நிலை இருக்க வேண்டும்.
It's not just a matter of amassing facts in the mind, you have to also be able to analyze individual situations on the basis of that knowledge.
சும்மா அந்த இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் மண்டையில புகுத்திக் கொண்டிருக்கிறது மட்டும் அல்ல எந்தெந்த சூழ்நிலை இந்த தகவல்களை வைத்து எப்படி எப்படி எல்லாம் பிரயோஜனமான நிலையில் அதை உபயோகப்படுத்தலாம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கணும்.
There is another aspect of intelligence which is wholly neglected in the educational institutions.
இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு நிலை இருக்கிறது அது அந்த பக்கம் முழுமையாகவே இன்றைய நிலையில் உள்ள கல்வி கல்வி திட்டங்களில் ஒதுக்கப்பட்டதாக இருக்கிறது.
And that is the platform of discrimination.
அதுதான் பகுத்திரண்டு பார்த்தல் என்ற அந்த தலை.
To discriminate between the soul and the matter.
ஆத்மாவிற்கும் ஜடத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்பது.
And to discriminate between what is right and what is wrong.
எது சரி எது தவறு என்ற வித்தியாசத்தை பார்ப்பது.
Here Krishna says that one should act for shreya, for that which is beneficial for us.
நமக்கு எது ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குமோ அந்த ரீதியில் நாம் செயல்பட வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கிக் கொண்டிருக்கிறார்.
So we have to discriminate between what is proper and what is improper, what is right, what is wrong, what is good, what is bad.
எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும்.
This is almost totally neglected in modern society.
இது முழுவதுமாகவே இந்த நாகரிக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டதாக இருக்கிறது.
So that we find people even who are highly educated whose moral character is zero.
அவருடைய யோகிதாம்சத்தின்படி அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய நிலை பூஜ்யமாக இருக்கிறது இந்த சமுதாயத்தில்.
There is no education in how to discriminate between proper and improper action.
எது சரி எது தவறு என்பதில் ஒரு பகுத்தறிந்து வித்தியாசத்தை காணக்கூடிய நிலையே இல்லாமல் இருக்கிறது இந்த சமுதாயத்தில்.
This Krishna has described in this chapter of Bhagavad Gita.
பகவத்கீதையின் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் நமக்கு இதை விளக்கி இருக்கிறார்.
Pravrittincha jana na vidur asuraha. Those who are demoniac do not know what is proper action and what is improper action. They do not discriminate between the two.
அசுர குணங்கள் கொண்டவர்களுக்கு எது சரியான செயல்பாடு எது சரியில்லாத செயல்பாடு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்காது.
Therefore, they cannot act in a way which is genuinely beneficial for them.
அதனால் அவர்களால் எது அவர்களுக்கு நன்மையை கொடுக்குமோ அந்த செயல்பாடுகளில் செயல்படுவதில் சிரமம் இருக்கும்.
Without this knowledge, people are simply going to hell.
இந்த அறிவு இல்லைன்னா மக்கள் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டியிருக்கும்.
So it is the duty of everyone to take up this knowledge given in Bhagavad Gita as it is.
அதனால் பகவத் கீதை உண்மை உருவில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த அறிவை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நமது கடமையாகும்.
And to try to spread it to others.
அதை மற்றவர்களுக்கும் விநியோகிக்க வேண்டும்.
Even though India is in a very fallen condition today, still there is some kind of inclination towards spiritual life.
இந்திய நாடு மிக வீழ்ச்சியடைந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இருந்தாலும் இன்னும் ஆன்மீக வாழ்க்கையில் மேம்படுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
Therefore, Chaitanya Mahaprabhu has exhorted us, has encouraged us, or ordered us, or you.
இந்த நிலையில்தான் சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
ஒரு
அழுத்தத்தில் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, செஞ்சே ஆகணும்
அப்படின்னு. பாரத பூமித்தை ஹொயிலோ மனுஷ ஜன்ம ஜா ஜன்ம சார்த்தக் கொலி கொலோ பர உபகாத. Those who are fortunate enough to have taken birth in this land of Bharat, in the human form of life.
இந்த பாரத தேசத்தில் மனிதர்களாக பிறந்து வாழ்வது என்பது,
not as dogs or cats or pigs or goats.
நாய்கள் பூனைகள் இந்த ஆடுகள் நான் குறிப்பிடவில்லை.
Now you have the human form of life.
உங்களுக்கு எல்லோருக்கும் மனித உடலே கிடைத்திருக்கிறது இந்த பாரத தேசத்தில்.
So you should make your life successful by following Bhagavad Gita.
அதனால் பகவத்கீதை உண்மை உரிமையில் உள்ள நிலைகளை கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
And do good for others by spreading this knowledge.
மற்றவர்களுக்கும் நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த ஞானத்தை அறிவை மற்றவர்களுக்கு விநியோகித்து.
So please try to do this.
அதனால் இதை தயவு செய்து செய்ய முயற்சி செய்யுங்கள்.
It may not be very easy.
மிக சுலபமானது இது என்று நான் சொல்வதற்கில்லை.
It may not be very easy to practice Krishna consciousness.
கிருஷ்ண உணர்வை பயிற்சிகளை நாம் செய்வது என்பது மிக சுலபம் என்றும் நான் இங்கு சொல்லவில்லை.
Actually, there's nothing difficult.
உண்மையில சொல்ல போனா அது ஒன்றும் சிரமம் இல்லை.
No one is coming and pulling your mouth open and forcing you to eat meat.
யாரும் வந்து உங்க வாயை பொழந்து அதுக்குள்ள மாமிசத்தை திணிக்கிறது இல்ல.
And it's very easy to chant Hare Krishna.
Hare Krishna மகாமந்திரத்தை ஜபம் செய்வதும் மிக சுலபமானதுதான்.
But there may be, it may not be very easy because of social pressure.
அது மிக சுலபமானதாக இல்லாத நிலை ஏன் இருக்கும் என்றால், இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்கிற நிர்பந்தம்.
Actually, the practices of Krishna consciousness are very easy, but it's the other people telling us, don't do this, don't do this, don't do this.
கிருஷ்ண உணர்வு பயிற்சிங்கிறது சுலபமானதுதான், ஆனா மற்றவங்க கொடுக்கற நம்ம பேர்ல கொடுக்கற அழுத்தம் இருக்கு, இதை செய்யாது அதை செய்யாதுன்னு, அதுலதான் அது சிரமமா தெரியுது.
So to follow may not be easy.
அதனால் அதை இதை கடைபிடிப்பது என்பது ஒருவேளை ஒரு அவ்வளவு சுலபமான வேலையாக இல்லாமல் இருக்கலாம்.
But we should be very determined that I must follow what Krishna says.
ஆனால் உறுதியுடன் நான் இருக்க வேண்டும், கிருஷ்ணர் சொல்வதை நான் கடைபிடிப்பேன் என்று.
And try to spread that to others.
மற்றவர்களுக்கும் நான் விநியோகிக்க வேண்டும்.
Do what you can to try to bring Krishna consciousness to others.
மற்றவர்களுக்கும் அந்த கிருஷ்ண உணர்வு வருவதற்கு உண்டான அந்த நிலையில் நம்முடைய போதனைகள், அந்த கிருஷ்ண உணர்வை பரப்பும் அந்த செயல்பாடு இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
All of you who are coming regularly here, you should be trying to bring others to Krishna bhakti also.
இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே மற்றவர்களையும் கிருஷ்ண பக்திக்கு கொண்டுவதற்கு உண்டான நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும்.
Which ones of you are coming here regularly every Sunday?
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க யார் யாரு?
All right. Good. Very good.
ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. சில பேர்
So next week you should bring one new person who has never come here before.
அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் இங்க வராத ஒரு புது நபரை அழைத்து வர வேண்டும்.
ஒன்னோ
ரெண்டோ அதுக்கு மேலேயோ.
So then there will be a big, bigger crowd.
அப்ப இப்படியே அந்த கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கும்.
Can you all do that?
நீங்க எல்லாரும் அதை செய்ய முடியுமா?
Well, I won't be here to see it because I have my ticket booked to Mangalore.
நான் இங்க அதை பாக்கிறதுக்கு வந்தா ஒரு வேலை இருக்க முடியாது. நான் மேங்களூர் போக வேண்டிய இருக்குது, டிக்கெட்டை வாங்கியாச்சு.
But if you keep on doing this every week coming, I'm supposed to be coming back in June.
இப்போ இதையே நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றதை செஞ்சுட்டு இருக்கிறதா இருந்தால் நான் இங்க ஜூன் மாசத்துல மறுபடியும் வரதா இருக்கேன்.
So I hope I won't be able to come.
நான் இங்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன்.
that you are bringing so many people, the whole road will be blocked. You'll have to drop me in by helicopter. So you're all going to bring more and more people here, is it? Then another thing you can do is every week you should distribute, means sell, at least one of Srila Prabhupada's books.
வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது விற்பனை செய்யணும், விநியோகம் செய்யணும் சீல பிரபுடைய புத்தகத்தை.
ஈவன் யூ சீ, யூ கேன் டேக் பகவத் கீதா உண்மை ஒருவில், ஆர் யூ கேன் டேக் தி ஸ்மால் புக் ஆல்சோ. ஸ்மால் புக் ஐ திங்க் இஸ் ஒன்லி 10 ரூபீஸ், 15 ரூபீஸ்.
அதாவது பகவத்கீதை உண்மை ஒருவலாகவும் அது இருக்கலாம், அல்லது இந்த 10 ரூபாய்க்கு சின்ன புத்தகமா இருக்கலாம். ஏதாவது ஒரு புத்தகத்தை மற்றவர்களுக்கு இது பிரயோஜனப்படும் வகையில் நீங்கள் விநியோகிக்க வேண்டும்.
So every week we must be meeting and talking or seeing so many people.
ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்து அவங்கிட்ட இது குறித்து பேச வேண்டும்.
So you have, within this week you have to find at least one person to sell one book to.
இந்த வாரம் பூராத்திலையும் இந்த ஒரு நபரையாவது நீங்கள் பார்த்து ஒரு புத்தகத்தையாவது விநியோகிக்க வேண்டும். விநியோகிக்க வேண்டும்னா அதுக்குண்டான பணத்தை வாங்கிடணும்.
That is your duty to Krishna.
இதுதான் கிருஷ்ணருக்கு நீங்கள் செய்யும் கடமை.
Is it a good idea?
ஒத்துக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்கா இது?
You should all become preachers.
நீங்கள் எல்லோரும் பிரச்சாரர்களாக ஆக வேண்டும்.
You know these Christians, they go door to door, they knock on your door.
கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்கல்ல.
So you do the same thing.
இதையே நீங்க பண்ண வேண்டியது.
Bring them Krishna's books.
கிருஷ்ண புஸ்தகங்களை கொடுங்கள் அவர்களுக்கு.
You can do that?
செய்வீர்களா?
All right, so you all please, you can take at least one book from the table, give your name, and then you have to come back next week, give the money and take another book.
அங்க புத்தக இதுல எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு புக்கு நீங்க வாங்கிட்டு பேரை கொடுத்துட்டு போயிடுங்க. அடுத்த வாரம் இந்த புத்தகத்துக்கு உண்டான மதிப்பை கொடுத்துட்டு அடுத்த புத்தகத்தை எடுத்துட்டு போங்க.
And this will be very pleasing to Srila Prabhupada.
இது ஸ்ரீல பிரபுபாதருக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும்.
Because Srila Prabhupada wanted his books distributed in every home.
ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
Because Srila Prabhupada knew that if people get these books, their lives will change.
ஸ்ரீல பிரபுபாதர் உறுதியாகவே நினைத்தார், இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க அந்த குடும்பத்தில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை மாறி அமையும் என்று.
Because these books are non-different from Krishna.
ஏனென்றால் இந்த புத்தகங்கள் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டது அல்ல.
They give the truth about Krishna.
கிருஷ்ணரை குறித்த உண்மைகளை இது கொடுத்து கொண்டிருக்கிறது.
You won't find any other books like this.
இதை போன்ற புத்தகங்கள் வேறெங்கும் நீங்கள் காண முடியாது.
Prabhupada is very clearly giving us that power of discrimination, what is right and what is wrong.
எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த பயிற்சியை சில பிரபுவாதர் மிக துல்லியமாக தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.
So you have to go out, take the books, distribute them and come back with more people.
அதனால இங்கிருந்து கிளம்புறவங்க ஒரு புத்தகத்தை எவ்வளவு வேணுமோ புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்து வர்றப்ப அதிகமான ஜனங்களை இங்க கூட்டிட்டு வரணும்.
And this way give more and more people knowledge of Krishna.
இந்த வகையில் நீங்கள் அதிகமான மக்களுக்கு கிருஷ்ணரை குறித்த அறிவை விநியோகம் செய்யுங்கள்.
People are suffering.
மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
They don't know Krishna.
கிருஷ்ணரை அவர்களுக்கு தெரியவில்லை.
They are going to hell without knowledge of Krishna.
கிருஷ்ணரை குறித்த அறிவு இல்லை என்றால் அவர்கள் நரகத்திற்கு செல்லவிருக்கிறார்கள்.
So please try to help them.
அதனால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
Are there any questions about this?
கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் இது குறித்து.
No questions. Please say. Speak in the mic.
Guru Maharaj, some people are following these rituals very properly in Brahmin families.
Some people.
Yeah, some Brahmin.
Few. Yeah. In Brahmin families, there are also a much smaller percentage of the population. And even among the Brahmin families, only a small percentage are following. The main ritual they're following is the same ritual as everyone else, turning on the TV and drinking coffee. Now it's all democracy. Everyone does the same thing. Yeah, but some people are trying to follow as best as they can in the modern age. It's not really possible to follow fully, because just like if you're working in a bank or something, then you can't properly do your midday sandhya vandana more. You can't go down to the river and take a bath and do all these things. But they try to follow. Some people try to follow as best as they can. Granted. Okay. Then?
So, they are...
Midday, that's not sandhya vandana. That's madhyana. Yeah, then?
They are following as they can. They are following all these rituals.
Yeah.
And then they are doing some homams or some other things. What is prescribed as per this Dharma Shastra? But they are not having the knowledge of Krishna.
Yeah.
But they are worshipping Krishna and the other gods simultaneously.
Other gods.
We believe in all the gods. No. Sarvadhaman parityajya mamekam sharanam vraja. Aham tvam sarvapapebhyo mokshayishyami ashrita. Yes, then.
Then what will be their position?
What will be their position? What is their position? Well, we find in Shastra, there are many such statements. Dharma swanushtita pamsa vishvaksena katasuyaha notpadiyadiratim shama evahi kevalam. That one may perform various... he's supposed to translate the question.
Kelvi enna sila brahmana kudumbathile sadangalai ellam gana kachidamaga seidu kondirukkirargal. Ippa Maharaj sonnara idho.
Don't even watch TV. A rare soul, your brother-in-law may be.
Maharaj sonnara இது பிராமணர் சமுதாயமே கொஞ்சம் எண்ணிக்கை தான். அதுல ஏதோ ஒரு சில பேர் இதை வந்து கடைபிடிக்கலாம். ஆனா பொதுப்படியா அதிகமா காபியில் ஆர்வமாகவும் தொலைக்காட்சியில் ஆர்வமா இருக்கிற பிராமணர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இருப்பினும் ஒரு அபூர்வமாக சில சடங்குகளை செய்து கொண்டு இருக்கலாம். அப்ப பிரபு சொன்னார், இந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க கிருஷ்ணரையும் வணங்கி கொண்டு மற்ற கடவுளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் வணங்கி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள், அவர்களுடைய நிலை என்ன ஆகும், என்ன நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்?
So according to that verse which I quoted,
சாஸ்திரத்தில் நான் இப்பொழுது கூறிய அந்த
பதத்தை, one may perform various religious activities, but if you don't gain a taste for hearing pure devotional topics about Krishna, then it is simply labor performed without any substantial result.
நீங்கள் எவ்வளவு சடங்குகளை, இந்த பதத்தினுடைய சாராம்சம், எவ்வளவு சடங்குகளை நீங்கள் செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது மத கோட்பாடுகளை அனுசரிக்கக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணரை குறித்து அவர்களால் உள்ள அன்பமயமான அந்த நிலையில் நம்மை நாம் மேம்படுத்துவதற்கு உண்டான நிலையில் நாம் பயிற்சியில் இறங்கவில்லை என்றால், நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பயிற்சி முழுவதுமே தேவையான அவசியமான அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில் உள்ள பயிற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
So it's certainly nice that people are doing this rather than engaging in grossly sinful activities.
ஏதோ பாவகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுத்திக்கமை இருந்து கொண்டிருக்கும் மக்களை விட இந்த சடங்குகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லவர்களாக சென்றவர்களாக சொல்லலாம்.
But if we don't come to pure Krishna consciousness, then we have to go on rotating in the cycle of birth and death.
ஆனால் தூய கிருஷ்ண உணர்வில் நாம் நிலை பெறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலில் தான் சிக்கி தவிக்க வேண்டும்.
And you have the same dharma shastras that they're trying to follow, you'll find that so many activities which they're doing totally disqualify them from doing them.
பல தர்ம சாஸ்திர நீதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
in the same dharma shastras which they're trying to follow say that because of other things that they're forced to do, they're not actually qualified to do what they're doing.
அந்த தகுதி, அதாவது அந்த தர்மசாஸ்திர நீதிகளே என்ன சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்தந்த மக்கள் இந்த தர்மசாஸ்திர நீதிகளை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் மற்ற வேலைகள் அவர்கள் இந்த தர்ம சாசனையை கடைபிடிப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது.
For instance, if you are employed by someone, then you are no longer qualified to act as a brahmana.
Employed.
Yeah, if you are employed, then you are no longer
employed.
ஒருத்தர்கிட்ட
நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நீதி வந்துட்டாலே அந்த பிராமணனுக்கு உண்டான தகுதி எழுந்துட்டோம்னு அர்த்தம்.
அதனால்
அவர்களுக்கும் பிரபுபாத புத்தகங்களை கொடுத்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண
ஹரே
ராம ஹரே ராம 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 ஹரே.
Okay, I'll finish there because it looks like people are getting a little restless. They're going away. So, Hare Krishna.
Hare Krishna. சொற்பொழிவை நான் முடிக்கிறேன்.
Thank you for listening so patiently.
மிக பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்டதற்கு நன்றி.
Remember now you all have to bring people.
ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் அடுத்த வாரம் வர்றப்ப ஒருத்தரோ ரெண்டு பேரும் அதுக்கு மேலேயே கூட்டிட்டு வரணும்.
And distribute Prabhupada's books.
Prabhupada's புத்தகங்களை விநியோகம் செய்ய வேண்டும்.
And I'm going to do the same thing too.
நானும் இப்ப இருக்கிற சொன்ன வேலையவே இப்போ உங்க நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்.
Come and get it.
பகவத்கீதை உண்மை உரிமை. யாருக்கு தெரியாம வந்து வாங்கிக்கங்க.
As I was saying last week, you need at least two copies in your home.
ரெண்டு காப்பியாவது வீட்டில் இருக்கணும்.
ஹரே கிருஷ்ணா.